ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு: நூல் கருத்தும் உபதேச முறையும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சீவன்முத்தருடைய பெருமையை சொல்லி நிறைவாக நூலினை முடிக்கின்ற ஆசிரியர், இந்த நூலிலே சொல்லப்பட்ட கருத்து என்ன என்பதை, இதுவரை சொல்லப்பட்ட கருத்து என்ன, பொது அதிகாரம் தொடங்கி அதற்கு முன் ஆயிரம் இறை வாழ்த்து பாடல்கள்லாம் நிறைய இடம்பெற்றன, நூல்ல சொன்ன கருத்து என்ன என்பதை ஒரு பாடலே சொல்கின்றார். சைவ சித்தாந்தம் தான் அந்த நூல்ல சொன்ன கருத்து. ஏற்கனவே நுதலிய பொருள் சொல்லும் போது சொன்ன, நினைவிருக்கிறதா? புறச்சமயத்தவர் இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் ஒரு பாடல் பார்த்தவன், வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தரிக்கலுற்றான்னு சொன்னார். அதையே இன்னொரு முறை மிக அழகாக வேறு பல உண்மைகள் நாம் அறிந்து கொள்ளும் வகையிலே சொல்கின்றார். நில உலோகாயதாதி நிகழ் சிவாத்து விதாந்தத்து நிகழ் சிவாத்து விதாந்தத்து குளவினர் அளவளாவா கொள்கையதாகி வேத தலைதரு பொருளாய் இன்பாய் தாவில் சர்க்காரியத்தாய் மலைவரும் உணர்வார் பெத்த முத்திகள் மதித்தாமன்றே. நிலவு உலோகாயத ஆதி. நிலவு என்றால் விளங்குகின்ற, நிலவுகின்ற, விளங்குகின்ற. உலோகாயதம் முதலாக, ஆதின முதலாக, உலோகாயதம் முதலாக நிகழ் சிவாத்விதத்து வழங்கி வரும் சிவாத்விவித சைவம் ஈராக உள்ள, அதாவது புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம். இதில் அகச்சமயங்கள் நமக்கு நெருக்கமானவை, புறப்புறச்சமயங்கள் மிகவும் நம் நெறியிலிருந்து மாறுபட்டவை. அதில் புறப்புறச்சமயத்திலையும் கடைக்கோடியில இருக்கின்ற நெறி எது? உலகாயுதம். கடைக்கோடியில் இருப்பது உலகாயுதம். அகச்சமயங்கள்ல நமக்கும் மிகவும் நெருக்கமாக இருப்பது எது? சிவாத்துவிதம். ஆகவே உலகாயுதம் தொடங்கி சிவாத்துவிதம் வரை உள்ள நெறிகள் இருக்கின்றனவே, அந்த சமயங்களில் நிற்பவரது பிரமாணங்களை எல்லாம் தழுவாத கோட்பாடே உடையது. சைவ சித்தாந்தம் தனக்கென்று தனி கோட்பாடு உடையது. சிவாத்விவித சைவம் ரொம்ப நெருங்கியதுதான், இருந்தாலும் அதையே சித்தாந்த சைவம்னு நம்ம சேர்த்துக்கல. அவர்களுக்கு என்று சில வித்தியாசமான கருத்துக்களும் உண்டு, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுவாங்க. உலகாயுதம் ரொம்ப வித்தியாசப்படுவாங்க. கடவுளும் கிடையாது, நல்வினை தீவினையும் கிடையாது, எப்படினாலும் வாழலாம், குல இன்பமே முத்தி என்று எல்லா சமயங்களோடும் பிணங்கி மாறுபடுவது உலகாயுதம். அதனால உலகாயுதம் கடைக்கோடி, அதிலே தொடங்கி சுவாத்துவிதம் வரைக்கும் இல்லையா பல பிரமாண நூல்களை வைத்துக் கொண்டு பலவாறான கொள்கைகளை சொல்வார்கள். அந்த பிரமாணங்களை எல்லாம் தழுவாத கோட்பாடு உடையதாய் உள்ள பொருளை இந்த நூலிலே நான் சொல்லியிருக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி கொண்டு வந்து முடிக்கணும். உலகாயுதம் தொடங்கி சுவாத்துவிதம் வரை உள்ள சமய நூல் பிரமாணங்களினாலே சொல்லப்படாத கோட்பாடு உடையதாய் இருக்கிற சைவ சித்தாந்தத்தை இங்கு சொல்லியிருக்கின்றேன். சைவ சித்தாந்தத்தை எப்படி சொல்லியிருக்கேன்? ரெண்டா பிரிச்சு சொல்லியிருக்கேன். பெத்தம் முத்தி, அதுல சொல்லப்படாத பெத்த முத்திகளை இதுல சொல்லியிருக்கிறேன். வேத தலைதர் பொருளாய், ஐயா எதுலாம் இல்லாத கொள்கைன்னு சொல்லிட்டீங்க. உலகாயுதம் தொடங்கி சிவாத்விதம் வரைக்கும் உள்ள சமயங்கள்ல இல்லாத பொருள், இந்த பொருள் வேற எதுல இருக்குது? உங்க பிரமாண நூல் எது அப்படின்னா வேத தலைதரு பொருளாய். இந்த இடம் தான் முக்கியம். வேத தலைதரு பொருளாயினர். சிவாகமம் தான் சைவ சித்தாந்தத்துக்கு மிக முக்கியமான பிரமாண நூல். சிவாகமங்களின் வழிவந்தவைதான் மெய்கண்ட சாத்திரங்கள், பிற செந்தமிழ் சாத்திரங்கள் எல்லாம். ஆனாலும் இந்த இடத்துல ஆசிரியர் சிவாகமங்கள் என்று கூட சொல்லாமல் வேத தலைதரு பொருளாய் சொல்லியிருக்கிறார் பாருங்க. இல்லையா, வேத தலைதரு பொருள் என்பது என்னவென்றால் வேதத்தின் தலையாய பகுதியாக இருக்கக்கூடிய உபநிடதம், உபநிடதத்தின் பொருளாக. அப்போ அது ஆகமம் தாங்கிறது தெளிவாய். ஆகமம் என்பது என்ன? ஓரும் வேதாந்தம் எனும் உச்சியில் பழித்த ஆறா இன்ப அருங்கணி பிழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது என்று குமரகுரு சுவாமிகள் எத்தனை அருமையாக சொல்லியுள்ளார்கள். ஆகவே உபனிடதம் தான் என்ன? அந்த மாங்கனி, அதனுடைய சாறு தான் ஆகமோ. ஆகவே ஆகமோன்னு சொல்லக்கூடிய இடத்துல உபனிடதம்னு தாராளமா சொல்லலாம் இங்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். வேதங்களின் தலையாய பொருளாக இருக்கின்ற அந்த உபனிடதத்தினுடைய கருத்தாக இருப்பது பாத்தீங்களா, நமக்கு மூல நூல் அது, அதுல சந்தேகமே வேண்டாம் நமக்கு. இன்பாய் என்ன? பேரின்பத்துக்கு நம்மை உயர்த்துவதாய் இருக்கிறது, பேரின்பத்தை விளைவிப்பதாய் இருக்கின்றது சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தம் தான் இந்த நூல்ல சொன்ன கருத்து. இன்பாய், இன்பு என்பதுல அம் என்ற விகுதி சேர்ந்து இன்பம்னு ஆயிருக்கு. இன்பம் என்பது இன்புன்னு சொல்லப்படும். விருப்பம் என்பதை விருப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இன்புனா இன்பம். தாவின் சர்க்காரியத்தாய், குற்றமற்ற சர்க்காரியவாத கொள்கையை உடையதாய். தாவில் சர்க்காரியத்தாய், குற்றமற்ற சர்க்காரியவாத கொள்கை உடையதாய். மலைவரு பொருளால், மலைவரும் உணர்வால், மலைவரும் உணர்வால், முரண்பாடு இல்லாத தெளிவான உணர்வினாலே பெத்த முத்திகள் மதித்தாம் அன்றே. பெத்த முத்திகளை, அந்த நிலைகளை வரையறுத்து சொன்னோம். சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்பட்டுள்ள பெத்த முத்திகளை இந்த நூலிலே சொன்னோம். இதை வச்சுதான் மாதவ சிவஞான சுவாமிகள் அருமையான விளக்கம் தருகின்றார். என்ன சிவஞான போதத்தில சித்தியார்கள் எல்லாம் பொது அதிகாரம், சிறப்பு அதிகாரம், சிறப்பு அதிகாரத்தை உண்மை அதிகாரம்னு சொல்லுவாங்க. பொது அதிகாரம், உண்மை அதிகாரம்னு பாகுபடுத்துறாங்களே. பொதுன்னா என்ன பொருள், உண்மைனா என்ன பொருள்? மேலும் பொது உண்மையெல்லாம் வழக்கிலேயே வழங்கப்படும் சொற்கள். வழக்கில் கொள்ற பொருளை அப்படியே அங்க கொள்ள முடியுமா? கொள்ளவே முடியாது. தனிச்சிறப்பான பொருள் உள்ளது. அந்த பொருள் என்ன என்று சொன்னால், பொது என்பது பெத்த நிலை, உண்மை என்பது முத்தி நிலை என்று மாபாடியத்திலே சிவஞான சுவாமிகள் அருள் செய்தார்கள். பொது என்பது பெத்த நிலை, உண்மை என்பது முத்தி நிலை என்று. எதை வச்சு சொல்றீங்க, பொதுன்னா பெத்தம், உண்மைனா முத்தி, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா சுவாமிகள் சொல்றாங்க, சிவபிரகாசத்துல உமாதி சிவாச்சாரிய சுவாமிகள் தொடங்கும் போது எப்படி தொடங்கினார்கள், முடிக்கும் போது எப்படி முடித்தார்கள் அதை பாருங்க. நாங்க எப்படி தொடங்கினாங்க, தொடங்கும் போதும் சொன்னாங்க, இந்த நூல்ல நான் சொல்ல வர்றது சைவ சித்தாந்த கருத்து. அப்போ வந்து அந்த பாடலை தொடர்ந்து வருகின்ற மற்றொரு பாடலில் என்ன சொன்னார்கள், தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர், மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி கருத்தில் உரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை என, பொது உண்மை என அறுத்திமிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும், வளர் விருத்தம் நூறு, நூறு விருத்தப்பாக்களை அறுத்தையோடு ஆசையினாலே சொல்கின்றேன், தகுதியினாலே சொல்லவில்லைன்னு அவ்வளவு அடக்கமா சொன்னார்கள் இல்லையா. வளர் விருத்தம் நூறும் அறுத்திமிக உரைப்பன், எப்படி பொது உண்மை என, பொது என்றும் உண்மை என்றும் இரண்டு பிரிவுகளாக பிரித்து நூறு திருப்பாடல்களை சொல்லுவேன் என்று சொன்னார்கள். ஆரம்பத்தில் பாயிரத்தில் முடிக்கும் போது என்ன சொன்னார்கள், பெத்த முத்திகள் மதித்தாம் அன்றே. இந்த பாடலோட கடைசியில தான் இதுவரைக்கும் என்ன சொன்ன தெரியுமா, பெத்த முத்தி ரெண்டு நிலைகளை சொன்னேன். தொடங்கும் போது என்ன சொன்னார்கள், பொது உண்மை என்ற இரண்டு பிரிவுகளை சொல்ல போகிறேன்னு தொடங்கினாங்க. தொடங்கும் போது பொது உண்மைன்னு ரெண்டு பிரிவா சொல்ல போறேன்னு தொடங்கினாங்க. முடிக்கும் போது பெத்த முத்தி ரெண்டையும் சொன்னேன்னு முடித்தார்கள். இதில் தொடக்கத்தையும் முடிவையும் பொருத்தி காட்டுகின்றார்கள் மாபாடி ஆசிரியர் சிவஞான சுவாமிகள் இல்லையா. அங்க என்ன சொன்னார்கள், பொது உண்மையை சொல்றேன் பாரு சொல்லிட்டு கடைசியில பெத்தமும் முத்தியும் சொன்னப்பான்னு முடிச்சதுனால பொது என்பது பெத்தம், உண்மை என்பது முத்தி என்று. அதே மாதிரி முன் ஆறு சூத்திரங்கள் பொது அதிகாரம், அதை பார்த்தா பெத்த நிலை தான் அங்க பேசப்படுது. பின் ஆறு சூத்திரங்கள் உண்மை அதிகாரம், அது பார்த்தா முத்தி நிலை பேசப்படுது இல்லைங்களா. அந்த விளக்கம் அவ்வளவு அற்புதமா மாபாடி ஆசிரியர் சுவாமிகள் செய்திருக்கின்றார்கள். ஆகவே மலைவரும் உணர்வால், முரண்பாடில்லாத உணர்வினாலே பெத்த முத்திகளை சொன்ன, பெத்தத்தில் சொன்னது முத்தியில சொன்னது ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லாமல் மலைவரும் உணர்வால் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா திருவருளால சொன்னதுனால அங்க முரண்பாடு வராது என்பது கருத்து. ஆகையினாலே இந்த நூற்கருத்து கூடக்கூடிய முக்கியமான பாடல், இந்த திருப்பாடலை மனங்கொள்ள வேண்டும். அடுத்து முடிவாக இந்த சிவபிரகாசம் என்ற நூலினை எவ்வாறு போதிப்பது என்று பிற சிறந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். ஆச்சாரியர்களாக இருப்பவர்களுக்கு திருவருள் கொடுத்து மற்ற சிவப்பிரகாச நன்னூல் விரிவது தெளியுமாற்றால் விளம்பிய ஏது நோக்கி பெருகிய ஓமை நான்கின் பெற்றியின் நிறுவி பின் முன் தரும் அலைவு ஒளியக் கொள்வோன் தன்வயிர் சாற்றலாமே. திருவருள் கொடுத்து, திருவருள் என்பது என்ன, தீட்சை தான் திருவருள் இல்லையா. தீட்சை என்பது திருவருள் தான். அது ஆகு பெயராக அந்த கிரியையும் குறிக்கிறது இல்லையா. அதனுடைய உண்மை பொருள் திருவருள் என்பது. ஆகவே திருவருள் கொடுத்து என்றால் தீட்சை கொடுத்து பிற ஆசிரியர்களுக்கு, தம்முடைய குரு பரம்பரையிலே தம்மை அடுத்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு உபதேசமாக இந்த திருப்பாடலை வைத்திருக்கின்றார். தம்முடைய மாணவர்களாக வரக்கூடியவர்கள் இந்த சிவபிரகாசத்தை போதிக்கும் போது என்ன செய்யணும், தீட்சை கொடுத்து, கேட்பவர்களுக்கு தீட்சை கொடுத்து. மற்ற சிவப்பிரகாசன நூல். இந்த மற்ற என்பது அங்கு அசைன்னு விட்டுறலாம். இந்த சிவப்பிரகாசமாகிய நல்ல நூலிலே விரிவது தெளியுமாற்றால், சிவப்பிரகாசம் 100 திருப்பாடல்களை கொண்டிருக்கிறது, ஆனால் பொருள் காண ஆரம்பிச்சா எவ்வளவு விரிந்த கருத்துக்கள் கிடைக்கின்றன. ஆகவே அளவில் சிறியதாக இருக்கின்ற நூலிலே அடங்கியுள்ள கருத்துக்களை விரித்து சொல்ல வேண்டும் இல்லையா. சிவப்பிரகாச உபதேசம் கேட்க வருபவர்களுக்கு ஆச்சாரியராக இருக்கப்பட்டவர் தீட்சை வழங்க வேண்டும். தீட்சை வழங்கி இதிலே அடங்கியுள்ள கருத்துக்களை விரித்து உரைக்க வேண்டும். அந்த விரிவை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி உரைக்க வேண்டும். ஆகவே சுருங்கி அடங்கி இருக்கும் பொருள்களின் விரிவை ஐயன் திரிவர அறியும் வழியாலே அதுக்கு எதெல்லாம் துணையா கொள்ளணும். ஐயா, நூல்ல பல கருத்துக்கள் சுருக்கமா அடங்கி இருக்குது, அதை ஆச்சாரியர் நல்லா விரித்து விளக்கி சொல்லணும் இல்லையா. பாடல்களோட பொருளை சொல்லும் போது நல்ல விரிவா விளக்கமா சொல்லணும். அதுக்கு எவற்றை துணை கொள்ள வேண்டும்? தக்க ஏதுக்களை துணை கொள்ளணும், தக்க ஓமைகளை துணை கொள்ளணும். இங்க ஆசிரியரே பாடல்கள்ல ஏதுக்கள் ஓமைகள்லாம் சொல்லியிருக்கார். அது போகவும் இன்னும் மாணவர்களுக்கு நன்றாக புரிவதற்காக தக்க ஏதுக்களையும் ஓமைகளையும் துணை கொள்ள வேண்டும். மேலும் அது மட்டுமல்ல, இந்த நூலிலே சொன்ன ஏதுக்கள் எப்படிப்பட்ட ஏதுக்கள், இந்த நூலிலே சொன்ன ஓமைகள் எப்படிப்பட்ட ஓமைகள் என்பதையும் புரிந்து பொருள் விளக்கணும். ஏன்னா ஓமைகள் ஒவ்வொரு நோக்கில சொல்லியிருப்பாங்க, எந்த நோக்கில சொல்லியிருக்காங்கிறத சரியா சொல்லணும். ஒரு நோக்கில அவர்கள் ஓமை சொல்லும்போது நம்ம வேற நோக்குக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்துடக்கூடாது. அப்போ அந்த பாடல் சொல்ற கருத்தே அங்க வந்து இல்லாம போயிடும். அப்ப இலக்கண நூல்கள்ல நன்றாக வரையறுத்து வைத்திருக்கின்றார்கள் நால்வகை ஓமைகள். இந்த நால்வகை ஓமைகள்ல ஏதாவது ஒரு வகையில தான் ஓமை சொல்லணும். ஏதுக்கள்னா 3 வகை ஏதுக்கள் என்று தர்க்க சாஸ்திரத்துல வரையறுத்து வைத்திருக்கின்றார்கள். தர்க்க சாஸ்திரத்துல ஏதுக்களை வரையறுத்துள்ளார்கள், இலக்கண நூல்கள்ல ஓமைகளை வரையறுத்துள்ளார்கள். அந்த ஏதுக்கள் ஓமைகளின் துணை கொண்டு, அந்த வரையறைகளின் துணை கொண்டு என்ன ஏதுக்கள் 3 வகை என்ன? இயல்பு, காரியம், அனுபலத்தி. ரொம்ப எளிதான விஷயங்கள் தான். இயல்புனா என்ன? இப்ப மா அப்படின்னு ஒரு சொல்ல சொல்றோம், அது வந்து சொல்பவனுடைய குறிப்பில் இருந்து, அல்லது மா பூத்தது அப்படின்னு சொல்றான். மா பூத்ததுன்னு சொல்லும்போது அந்த மாங்கிற சொல்லு மரத்தை குறிக்கிறது இல்லையா. மா பூத்ததுன்னு மாமரம் பூத்ததுன்னு புரிஞ்சுக்கிறோம். ஏன் அந்த மாமரத்துக்கு ஏன் மானு பெயர் வந்தது என்றால் அது இயல்பு. உலகத்திலே வழங்க துண்டு தொட்டு இயல்பாகவே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெயர் வழங்கி வருது. இப்போ சொற்கள் தங்களுக்குள்ள இயல்பான ஆற்றலாலே தமக்குரிய பொருளை குறிக்கின்றன இல்லையா. அப்ப இந்த சொல் இந்த பொருளை குறிப்பதற்கு என்ன ஏது, என்ன காரணம்? ஏதுனா காரணம் தானே. இந்த சொல் இந்த பொருளை குறிப்பதற்கு என்ன காரணம்னா, அப்படி குறிப்பது அந்த சொல்லுக்கு இயல்பு. இப்படி வருவது இயல்பு ஏது. அதுக்கப்புறம் காரியம் ஏது. காரியம் ஏதுன்னா என்ன அப்படின்னா, அதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். புகையை பார்க்கிறோம், புகை காரியம். புகை இருந்தா அங்க நெருப்பு இருக்கணும், காரணம் இல்லாம காரியம் வராது. புகையை கண்டு நெருப்பை துணிகின்றோம். ஆக இந்த மாதிரி வருவது காரியம் ஏது. அனுபலத்தை ஏது என்ன? இன்னைக்கு என்ன குளிரே இல்லையே அப்படின்னு நிறுத்தம். அப்ப பனி இல்லை. குளிர் இல்லாமையை வைத்து பனி இல்லாமையை தெரிந்து கொள்கிறோம். இருக்கின்ற ஒன்றை வைத்து இருக்கின்ற இன்னொன்றை தெரிந்து கொள்றோம், அது காரியம் ஏது. இருக்கின்ற காரியத்தை வச்சு இருக்கின்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிறோம். இருக்கின்ற புகையை வைத்து இருக்கின்ற நெருப்பை தெரிகிறோம். இல்லாத ஒன்றை வைத்து இல்லாத மற்றொன்றை தெரிகிறோம், அது அனுபலத்தி. ஏன்னா குளிர் இல்லை. ஏன் குளிர் இல்லை? ஏன்னா பனி இல்லை. பனி இல்லாததுனால குளிர் இல்லை இல்லையா. அல்லது குளிர் இல்லாததுனால இன்னைக்கு பனி இல்லை, எப்படினாலும் வச்சுக்கலாம் ரெண்டு விதத்துல. அதுதான் அனுபலத்தி ஏது. அனுபலத்தினா இன்மை, இன்மைன்னு அர்த்தம். ஆப்சன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஒரு ஒன்றோட ஆப்சன்ஸ்னால இன்னொன்றும் ஆப்சன்ஸ் என்பதை தெரிந்து கொள்ளுதல், அது அனுபவம். இந்த 3 வகையான ஏதுக்கள் தர்க்க நூல்கள்ல சொல்லியிருக்காங்க. சித்தியார் அளவை இலக்கணத்துல இந்த ஏதுக்களை பத்தி பாட்டு பாடல் ஒன்று இருக்கின்றது. என்ன சரி, 4 ஓமைகள் என்ன சொல்லியிருக்காங்க? தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்களை சொல்லியிருக்காங்க. வினை ஓமை, பயன் ஓமை, மெய் ஓமை, உரு ஓமை. இப்போ புலி போல பாய்ந்தான்னு சொல்றான் ஒருத்தன. ஒருத்தன் பாயிறான், பாய்ஞ்சு தாவுறான். அவனை புலி போல பாய்ந்தான்னா இல்லையா, புலிக்கு இருக்க மாதிரி 4 கால்களோ இல்லையா வாளோ அவனுக்கு இல்லை. ஆனாலும் ஏன் புளிய ஓமையா சொன்னாங்க? அந்த பாய்தலாகிய செயல் மூலம் இல்லையா, அவன் பாய்தலாகிய செயல் புலியினுடைய பாய்தலாகிய செயலோடு ஒத்து விளங்குகிறது. செயல் அளவுக்கு தான் அந்த ஓமை. அது செயல் ஓமை அல்லது வினை ஓமைன்னு சொல்லப்படும். அதுக்கப்புறம் பயன் ஓமைன்னா என்ன? கரங்கள் மலை போன்ற கரங்கள்ங்கிறோம். மலையினுடைய வடிவத்திலேயே இருக்கு கரம் இல்ல. மலை வந்து எல்லா வளங்களையும் தருகிறது. இந்த மாதிரி இவனுடைய கையை அந்த இவனுடைய வள்ளல்தன்மை மூலமாக இவனுடைய கையும் எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து பல வளங்களையும் தருகிறது இல்லையா. அதனால அந்த அவனுடைய கையையோ அல்லது வள்ளல் தன்மையோ மலையோடு ஒப்பிட்டு மலையை ஓமையாக சொல்லலாம். அப்புறம் மெய் ஓமைனா என்ன? வடிவம் காரணமாக வருகின்ற ஓமை, வடிவம் காரணமாக வருகின்ற மான் வெளின்னு சொன்னா இல்லையா, அல்லது வேல் வெளி என்று சொன்னால் அந்த வேலினுடைய போன்ற உரிய ஒரு கூர்மை அந்த வெளியிலே இருக்கின்றது. துடி இடை என்று சொன்னால் துடி போல உடுக்கை போல இடை குறுகி இருக்கின்றது. இப்படி வடிவம் பற்றி வருவது உரு ஓமை. அப்புறம் வடிவம் பற்றி வருவது மெய் ஓமை, மெய் ஓமை. அப்புறம் உரு ஓமை என்பது என்ன? உரு என்பது நிறத்தை வைத்து வருவது, வண்ணம், கார்குழல் என்று சொல்கிறோம் இல்லையா, மேகம் போன்ற கூந்தல் அர்த்தம். அது வந்து என்ன? நிறம் பற்றி. இந்த மேகமும் கருத்து காணப்படுகிறது, கூந்தலும் கருத்து காணப்படுகிறது. ஆகவே கார்குழல் சொல்றோம். நிறத்தை பற்றி சொல்கின்ற ஓமை உரு ஓமை. வடிவத்தை வைத்து சொல்வது மெய் ஓமை, துடி இடை என்பது போல. பயன் ஓமை இல்லையா, அது வந்து ஒரு பொருள் விளைவிக்கின்ற பயனை இன்னொரு பொருளும் விளைவித்தால் அந்த பொருள் மாதிரி இந்த பொருள்னு சொல்றது. வினை ஓமை, ரெண்டு பொருளுக்கு செயல் ஒத்து இருக்கணும், செயலை மட்டும்தான் ஒப்பிடுறான் வினை ஓமை. ஆகவே வினை, பயன், மெய், உரு என்று நான்கு ஓமைகள். இது எந்த நோக்கில சிவபிரகாசத்துல ஒரு ஓமை வந்திருக்கணும் இங்க? இது நான்கு வகை ஓமைகள்ல எந்த ஓமை, எந்த நோக்கில சொல்லப்பட்டிருக்கு? ஏதுக்கள் சொல்வார், இது மூணு வகை ஏதுக்கள்ல எந்த ஏது? இப்படி எல்லாம் அறிந்து இதை பாடம் சொல்பவர்கள் சொல்ல வேண்டும் என்று ஆசிரியர் விதித்திருக்கின்றார். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். விளம்பிய ஏது நோக்கி பெருகிய ஓமை நான்கின் பெற்றியின் நிறுவி, பெற்றினா தன்மை, நான்கு வகை ஓமைகளின் தன்மையில் நிறுவி பின்முன் தரும் மலைவு ஒளியக் கொள்வோன். எப்படிப்பட்டவருக்கு சொல்லணும் தெரியுமா? பின்னால சொன்ன கருத்து முன்னால ஏற்கனவே சொன்ன கருத்தோடு முரண்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் இல்லையா. அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எல்லாத்துக்கும் இருக்காது, ஆனா கேட்கின்ற மாணவர் எப்படி இருக்கணும்னா, ஒருவேளை பின்னால சொன்ன கருத்து முன்னால சொன்னதோட முரண்பட்டது போல அந்த மாணவருக்கு தோன்றியது என்றால் அந்த மாணவர் ஆசிரியரை அணுகி, ஐயா இந்த பாடல் இப்படி சொன்னீங்க, ஆனா ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்த ஒரு பாடல்ல அந்த மாதிரி சொல்லியிருந்ததே, அதோடு இது முரண்படுவது போல தோன்றுகிறதே, ஆனா நமக்கு தான் தோன்றது உண்மையில முரண்படாது இல்லையா, அப்ப இது முரண்படாதவாறு எனக்கு விளக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய மாணவனாக இருக்கணும். ஆமா முன்னால ஒரு சொன்ன கருத்துக்கு இந்த கருத்து மாறுபட்டு தான் இருக்கு அப்படின்னு சட்டுன்னு விபரீதமா முடிவு பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நூலை சொல்லக்கூடாது. பின்னால் சொன்ன கருத்து முன்னால் சொன்ன கருத்தோடு முரண்படாமல் தான் இருக்கும் என்ற கருத்துடையவனுக்குத்தான் இதை இந்த நூலை சொல்ல வேண்டும். பின் முன் தரும் மலைவு ஒளியக் கொள்வோன், மலைவுன்னா முரண்பாடு, இந்த முரண்பாடு இல்லாதபடி கொள்ள வல்லவன் தன்வையில் சாற்றலாமே, அந்த நன்மாணவனிடத்திலே இந்த நூலை சொல்லலாம் என்று அருமையாக இந்த பாடலிலே உபதேசித்திருக்கின்றார். ஆகவே மெய்யன்பர்களே, இந்த சிவப்பிரகாசமாகிய ஞான சாஸ்திரம் இதனுடைய அருமையும் பெருமையும் அளவிட முடியாதவை. ஆகவே வினைக்கடலில் தத்தளிக்கின்ற அடியேன் திருவருளும் குருவருளும் அடியேனையும் ஒரு பொருட்டாக கொண்டு எந்த அளவுக்கு உணர்த்தியதோ அந்த அளவிற்கு அடியேன் இந்த நூலின் பொருளை சொல்லியிருக்கின்றேன். இதெல்லாம் நம்முடைய திருக்கையிலாய விரும்பரை திருவாடுதுறை ஆதீனத்திலே வந்த பண்டார சாத்திரங்கள், மாவாடியம், பிற நூல்கள் இவற்றினுடைய கருத்துக்களை ஆதாரமாக கொண்டும் தற்பொழுது குருமுதல்வருடைய குருவருள் வடிவாக விளங்கும் ஸ்ரீல ஸ்ரீ குருமாசனிதானுடைய குருவருளின் துணை கொண்டும் இங்கே இந்த தூத்துக்குடி நன்னகரிலே தொடர்ந்து சிவபணிகளை இடையறாத ஆட்சி வருகின்ற நம்முடைய அடியார் பெருமக்களுடைய அருள் துணையை கொண்டும் இந்த சிவபிரகாச சிந்தனையானது திருவருளாலும் குருவருளாலும் நன்முறையிலே நிகழ்ந்தேறி இருக்கின்றது. அதற்கு எல்லாம் வல்ல பாகம்பிரியாளமை உடனாகிய சங்கராமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை பல்காலம் பணிந்து போற்றி பரவிக்கொண்டு இது போலவே தொடர்ந்து நாம் செய்ய இருக்கின்ற சாத்திர சிந்தனைகளுக்கெல்லாம் இந்த திருவருளும் குருவருளும் துணை செய்ய வேண்டும் என்று பல்காலம் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய சிந்தனை நிறைவு செய்து கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி மதையே அரகர மகாதேவா, தென்னாருடைய சிவனையே போற்றி நாட்டோ.